உன்னதமான தேவனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறவரே, உம்மையே நாங்கள் தொழுகிறோம். தேவாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் யூகேல இருந்து நம்முடைய கலை சபை போன்ற பாஸ்டர் ரஜினி அவர்கள் வந்திருக்காங்க. அந்த தேசத்தில் 7 நாளும் ஜனங்கள் வேலைக்கு போறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் ஆண்டவருக்கின்ற ஒரு கூட்ட ஜனத்தை சேர்க்கணும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த தேசத்தில் கத்திர ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பல சவால்கள் மத்தியில் நாம் அவர்களுக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காகவும் செபித்து வருகிறோம். தொடர்ந்து அவர்களுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காக நாம் செபித்துக் கொள்வோம். இதுவரையிலே உங்கள் சார்பிலே அன்பான போதர் நான் பார்வையிற்கு நாம் எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்கிறோம்.
ஹலலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மை உங்களை சந்திக்கிறது மிக சந்தோஷம். அமீன். இந்த சபைக்கு வந்து உங்களோட கூட ஆண்டவரை ஆராதித்து துதித்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இந்த ஊழியத்துக்கு என்னை இந்த இடத்துல அழைத்து இந்த ஊழியத்தை செய்ய அழைத்த பாஸ்டர் உங்களை அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் சபை மக்களையும் ஊழியர்களையும் நான் ஆண்டவர் நாமத்தினாலே வரவேற்கிறேன். அவளுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்வேன். கடந்த முறை நான் வந்திருந்த போது நான் ஸ்ரீலங்காவுக்கு நான் ஊழியத்துக்கு போறதுக்காக 2 தடவை உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். கடந்த முறை போன போது வித்தியாசமான ஊழியத்தை அங்கே செய்யக்கூடிய இருந்தது. முதல் முறை நான் ஊழியத்துக்கு நான் உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் நடந்த காலத்திலே அந்த கேம்பில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்பொழுது போகும் பொழுது நான் ஒரு முறை படிக்கிற பொழுது பாஸ்டர் ஜெயமணி தான் போவேன். ஆண்டு சொன்னாரு, பாஸ்டர் என்னோட ஜெயமணி சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பள்ளத்தோட போன்னு சொல்லி அவ்வளோ சொன்னார். ஆண்டு சொல்றேன் நீ போன்னு சொல்லி நான் அப்படியே விசுவாசத்தோடு கூட போனேன். நமக்கு இருக்கிற கொஞ்சம் பலன் தான், ஆனா ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நான் கூட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த முறை நான் போகும்பொழுது நான் ஜெயம் பண்ணும் பொழுது பாஸ்டர் ஜெயம் ஆண்டு சொன்னார், பேசினார் என்னோட பாஸ்டர் மூலமாக, ஆகாருக்கு எப்படியாக ஆண்டவர் தண்ணீர் காட்டினாரோ அதே போல உனக்கு வந்த இடத்துல நீ போ, ஊழியத்துக்கு போ, அங்கு உனக்கு தெரியப்படும். அதே மாதிரி நான் இந்த முறை போகும்பொழுது நான் போன இடம் எல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தை தான் காட்டில் விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. முக்கியமாக சிங்கள பிரதேசத்தில் நான் ஊழியம் செய்யக்கூடிய இருந்தது. எனக்கு அது மிகவும் ஒரு சவாலாகவும் ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சிங்கள பாஸ்டர், அவர் தமிழ் பேசுவார். பாஸ்டர் ஹேமந்தன் சொல்லி குடும்பம் இருக்கிறார்கள், அவர் நல்லா தமிழ் பேசுவார். அவரோடு கூட அந்த சிங்கள மக்கள் மத்தியிலே ஊழியத்தை கூட செய்யக்கூடிய இருந்தது. பெரிய காரியங்களை செய்தார். நான் இந்த முறை இலங்கைக்கு போன நேரத்தில் அந்த சிங்கள பிரதேசம் எல்லாம் போகாத கிராமங்கள் எல்லாம் அந்த அம்பை புஸ் வராக்காப்பல்ல அளவ இந்த குருணாகல இந்த பிரதேசம் நான் போன கிடையாது. அவரோட கூட போய் அந்த இடங்கள் எல்லாம் போய் ஊழியத்தை அங்கு சபையில் உருவாரு நான் போய் ஆச்சரியப்பட்டேன். அங்கு நீங்க பார்த்தால் நாங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நாளா சிங்கள போல சபையில் இருக்கணும் சொல்லி, அங்கு பார்த்தால் அங்கு எப்படியோ ஒரு சிறுசுறு குழுக்களாக அநேகம் சபைகள் அங்கு அழிஞ்சிருக்கு. ஆமீன். ஹல்லேலூயா. அநேகர் அங்கு ஆராதிக்கிறது காணக்கூடிய நான் ஆச்சரியப்பட்டேன். நிச்சயமாக நீங்க ஜபிக்கிற ஜெபம் ஒன்றும் அங்கு வீணா போறல்ல. கர்த்தர் அந்த மக்கள் மத்தியிலேயும் இப்பொழுது ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஊழியங்கள் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. எப்படியாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஊழியத்தை தேவன் வல்லமையாக அங்கு செய்கிறாரோ அதே போல இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலேயும் அதை நாம் செய்கிறார். என்று சொன்னால் நீங்கள் முக்கியமாக நாம் சிங்கள பிரதேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஏன் என்று சொன்னால் அவர்கள்தான் அங்கு இலங்கையிலே 75% அதிகமாக இருக்கிறார்கள். ஹாலேலூயா. பெரும்பான்மை மக்கள் அவங்களா நாமேன். அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் உருவாகும் பொழுது தேசத்திலே சமாதானம் வெகு சீக்கிரத்திலே உண்டாகும். இன்னுமாய் அநேகர் தேவனை அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கும். ஆமேன். ஹாலேலூயா. ஆமேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஆமேன். ஹாலேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஆண்டருடைய வார்த்தைக்கு கடந்து போறதுக்கு முன்பாக இந்த இடத்துல நாம் வந்திருக்கிற நாம் ஒருவரும் ஆண்டருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொருட்டாக நாம வார்த்தைகளை கேட்கிறவராக மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆமீன். நாம அநேகம் நாம் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், இந்த சபையிலே அநேக சத்தியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம், நான் கேட்ட வார்த்தையை எந்த அளவிலே நான் செயல்படுத்துகிறேன், நான் செய்கிறோம் என்றதுலதான் நம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கிறது. நான் கேட்கிறவராக மாத்திரமல்ல அதன்படி நாம் செய்கிறவர்களா இருக்கணும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதனைக்கு வந்தோம், வார்த்தையை கேட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம், வீடு போயிட்டோம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவோம், வார்த்தையை கேட்டோம். ஆனால் இவ்வளவு நாளும் நாம் கேட்ட வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் கீழ்படிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் செயல்படணும் என்று நீங்க சிந்தித்து பாருங்க. சிந்தித்து செயல்படுங்க. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிருபம் 8 அதிகாரம் வசனம்.
அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்து இருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ராஜா ஆவியானவரே, எங்களோடு அசைவாடுகிற, எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிற ஆவியானவர் நீங்க வானப்பா. இந்த இடத்துல உங்க மத்தியிலே நீங்க அசைவாடுறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மீன் நீங்க ஊற்றப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. கத்தாவே, இந்த இடத்துல உங்களுக்கு வல்லமை கடந்து வரும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, நீங்க பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரை எண்ணங்களையும் சொல்லும்படியாக செபிக்கிறோம். ஜீவனுள்ள வாசிகளை அவரை உயிர்ப்பிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி எப்படி கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நீங்க வல்லமையை அடைபடும்படியாக உங்களே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் இந்த முறை புது வருஷத்துக்கு செய்த கொடுத்த செய்தியில கொஞ்சம் தடுத்து இன்னும் கத்திர உங்களோட பேசுவாராக. அதை நாங்கள் பேசலாமல் நான் கத்திரக்குள்ள நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். அது கத்திர சித்தமாக இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கணும், விருப்பமா திருப்பம் இல்லையா? நமக்கு எதுவா இருந்தாலும் நன்மையாக முடியணும் என்று சொல்லித்தான் நாங்கள் காரியத்தை நாங்கள் தொடங்குறோம். நன்மையாக முடிந்தால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இது நன்மையாக முடியணும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். நன்மையாக முடிஞ்சா சந்தோஷப்படுகிறோம், தீமையாக முடிஞ்சா துக்கப்படுகிறோம். ஏன் தீமையாக முடிஞ்சு சொல்லி நாம் துக்கப்பட்டு நாம கடந்து செல்கிறோம். ஏன் நன்மையாக முடியல தெரியல என்று சொல்லி நாம யோசிக்கிறோம். அதுக்காக நாம் அநேக காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், வேதவசன் நமக்கு சொல்லுகிறது யாருக்கு நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நடக்கும், யாருக்கு? வேதவசனங்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நமக்கு தேவன் சொல்லுகிற வாக்கு தத்துவங்கள், நாம் உரிமை பாராட்ட நமக்கு அதிகாரம் இருக்கிறது. தேவன் அந்த வாக்கு தத்தங்களை நமக்காக எழுதி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தங்கள், ப்ரோமிஸ்கள் நமக்கு ப்ரோமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அது தேவனால நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அது வாக்கு பண்ணப்பட்டதை நாம் சுதந்திரத்தை கொள்ள வேண்டுமானால் தேவன் அதுக்கான நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற காரியம், நாங்கள் அநேகமாக வாக்கு தத்தங்களை வசனங்களை எல்லாம் எழுதுகிறோம், சிவரில் நாம் கொழுகிறோம், நாங்கள் அதை படிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை மாத்திரம் நாம் எடுத்து நாம் உரிமை பாராட்ட நாம் முயல்கிறோம், நல்லது. ஆனால் அதுக்கான நிபந்தனை நாம் நிறைவேற்றுகிறோமா? இந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் தானா? இந்த வாக்குத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுமா? இதை நான் உரிமையோடு நான் உரிமை பாராட்டலாமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்பொழுதுதான் நிச்சயமாக நான் உரிமையை பாராட்டலாம். ஆண்டவரே சகலவும் எனக்கு நன்மைக்கு எதுவாக நடக்க வேண்டும், நடக்கும் என்று சொல்லி நான் உரிமை பாராட்ட வேண்டும். அதை நான் வாக்குத்தத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுதலுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவாக. ஆகவே அவருடைய தீர்மானம் இருக்கணும், அதன்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கணும். அன்பு கூறுகிற நாங்கள் பாட்டு படிச்சோமா இல்லையா, அன்பு கூறுகிறோம் சொல்லி ஆமே பாட்டு படிச்சோம். அன்பு கூறுகிறோம் ஆண்டவரத்தில், நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே, அன்பு கூறுகிறோம் உங்களில் முழு உள்ளத்தோடு, நாங்கள் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே, ஆவில் நிறைந்து உங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம். எப்படி அன்பு கூறுகிறோம், எந்த அளவுக்கு நாம் அன்பு கூறுகிறோம், எந்த விதத்தில் நாம் அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம் சொல்லுகிறோம், எந்த அளவுக்கு நாம் செயல்பாட்டினால் அன்பு கூறுகிறோம், வாயில நாம் சொல்லுகிறோம், ஆவில நாம் உணர்கிறோம். செயல்பாடு எப்படி, கிரியையில் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறது, கிரியை இல்லை. விசுவாசம் இருக்கிறது, உங்கள் ஆவில் இருக்கிறோம், அன்பு கூறுகிறோம் சொல்லுகிறோம், ஆனா எந்த அளவுக்கு நாம் செயல்படுகிறோம். ஆகவே மூன்று காரியங்கள் இங்கு நாம் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறோம். இந்த மூன்று காரியத்தை நான் நிறைவேற்றும் பொழுது நமக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஹலலுயா ஹலலுயா சொல்றீங்களா, ஆமென் ஹலலுயா. ஆக இந்த நாளில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தீமையான காரியங்களை இந்தவன் நன்மையாக மாற்றி தருவார். ஹலலுயா. நமக்கு எந்த நம்ம போற எந்த விதமான நெருக்கமான காரியமா இருந்தாலும், ஒரு இடுக்கமான காரியமா இருந்தாலும், ஒரு சோதனையான நேரமா இருந்தாலும், அது எல்லாவற்றையும் இந்தவன் இதனால் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார். ஆக இதனால கேட்கிற செய்திக்கு செவியை நீங்க செவியை சாய்த்து அதுக்கு நீ கீழ்ப்பட்டு சொன்னா தேவன் நிச்சயமாக அதை செய்வார். ஹலலுயா. ஆகவே தேவனுடைய தீர்மானம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த வாக்குத்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு நாம் ஒப்பா இருப்பதற்கு, ஆண்டவரை போல நாம் மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய திட்டம். ஆதியிலே தேவன் ஆதாமேவாளை உருவாக்கின பொழுது அவருடைய திட்டம் என்ன, ஒரு பரிசுத்த சந்தை போல, தன்னை போல ஒரு பரிசுத்த சந்தை, தான் விரும்புகிற ஒரு சந்ததியை தேவன் உருவாக்கணும் என்று சொல்லித்தான் தேவன் அதை உருவாக்கினார். அவருடைய சாயல போல, அவரை போல ஒரு சந்ததி உருவாகணும் சொல்லி தேவனுடைய திட்டம் இருந்தது. ஆனால் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த திட்டம் மாறிட்டது, அந்த திட்டம் மாறிட்டது. ஆனால் ஆதாம் ஒரே மனுஷனாலே பாவத்தை, ஒரே மனிதனுடைய பாவத்தினாலே கீழ்ப்படியாமல் உலகத்திலே பாவம் பிரவேசித்தது போல, ஒரே மனிதனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேதம் நமக்கு சொல்கிறது ஹல்லேலூயா. ஆகவே அந்த மீட்பு உண்டாயிருக்கிறபடியால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இருக்கிறபடியால், அந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நீங்களும் நாளும் ஆயத்தமாக கொண்டிருக்க வேண்டும். அதான் அவனுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தை நான் நீங்கள் நான் நிறைவேற்றணும். அன்றைக்கு நமக்கு அந்த தீர்மானம் தந்திருக்கிறார், அதனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் பங்குள்ளவராய் நாம் மாறுவதற்கு, அவரை போல நாம் மாறுவதற்கு, அவரோடு கூட நாம் செல்லுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது மிக முக்கியம். ஆகவேதான் நாம் பார்த்தோம் சொன்னா, நாம் ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட நாம் அடக்க பண்ணப்பட்டு நாம் உயிர்த்தெழுந்த எழுப்பப்பட்டிருப்போமானால், அவர் உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருந்தால் தான் உயிர்த்தெழுதின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானத்தை குறித்து என்ன வலியுறுத்தப்படுகிறது சொன்னால், அனைவரும் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிறது சொல்லப்பட்டால், நாம் உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட வேண்டுமானால், அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் தான் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம் சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு தர்மம் போக மாட்டீங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுது பங்கு இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுன்னு சொன்னா, முழுகி ஞானஸ்தானம் எடுக்காட்டி உனக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் உங்களுக்கு பங்கு இல்லை. நீ மரணத்துக்குள்ளார ஆண்டவரை கூட அடக்கம் பண்ணப்பட்டால் மாத்திரம்தான் உனக்கு உயிர்த்தெழுதின் சாயலிலும் பங்கு இருக்கும். நீ மரணத்துக்குள்ளார ஆண்ட இயேசு கிறிஸ்து நீ அடக்கம் பண்ணப்பட விட்டால் தண்ணிக்குள்ள நீ முழுகி எழும்பாட்டி உனக்கு உயிர்த்தெழுதின் சாயலிலே தேவனோட பங்கு இருக்கு. ரோமில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானம் எடுக்க எனக்கு நான் சொல்ல வேண்டி வரல, இந்த பக்காலத்தை சொல்ல வேண்டி வாரபடியா நான் சொல்கிறேன். யாராவது இனிமேல் அடம்பிடிச்சு கொண்டு நான் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னா, இன்றைக்கு நீ முடிவெடுத்து நீ இன்றைக்கு முழுகி ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் உயிர்த்தெழுதல் உனக்கு பங்கு இருக்கும் என்பதை நீ மறந்துடாத. இந்த வசனத்துக்கு நீ கீழ்படியே கர்த்தருவினை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் பார்க்கிறோம் பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்படுறோம். எப்படியான அழைப்பாம், எப்படியான அழைப்பு, தேவன் அவர் தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பு மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்மளை இன்றைக்கு சொல்லுவோமே, ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒரு முதலாளி தன்னுடைய 50வது பர்த்டேக்கு உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னா, நான் சொல்லுவோம் ஒரு BMW ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அவர் உங்களை கூப்பிடுகிறார் என்று சொன்னா, நாம் அதுக்கு போறதுக்கா வேண்டி எவ்வளவு தீவிரிச்சு போக சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் மில்லினர்ஸ், அவங்க எப்படி அந்த அவங்களோட பர்த்டேக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் சொல்லி நாங்க வெளிக்கிட்டு அப்படியா என்ன ஸ்கோலி ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு பெரியலுக்கோ ஒரு ஒரு மகாராணியோ யாரோ இந்த உலகத்துல நம்மளை கூப்பிட்டா ஒரு அழைப்பு இருந்தா அந்த அழைப்பை நான் எவ்வளவு கனப்பட்டுருக்காங்க தெரியாத கூப்பிட்டுருக்காங்க. ஸ்பீக் ரோயல் கோலிங் கூப்பிட்டு இருக்காங்க, அழைச்சிருக்காங்க. ஆக நாம அதுக்கு அழகாக நாங்க போகணும், நாங்க மரியாதையா நாங்க போகணும், நாங்க சுத்தமா நாங்க போகணும்னு சொல்லி we have to ready and we have to prepare to everything to go there. ஆனா இன்றைக்கு நாம பாக்குறோம் தேவன் பரம தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். ஹல்லேலூயா. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க வாசிங்க. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எபிரேயர் மூன்று.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை
கவனித்துப்பார். இதை சொல்றேன், எப்படியா இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நீங்களும் நானும் பரிசுத்த சகோதரராக சகோதரிகளாக இப்பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மறந்துடக்கூடாது. பரம அழைப்பு யாரு அழைச்சிருக்கிறார் நம்மள? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன சர்வ வல்லவர் தன்னுடைய கல்யாண விருந்துக்கு என்னை உங்களை அனுப்பிக்கார். ஒரு பெரிய வெடிங்குக்கு தேவன் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வெடிங்க அல்ல, அன்றைக்கு மத்திய ஆகாயத்தில் நடக்க போற வெடிங்குக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்புக்கு இன்றைக்கு அந்த மனவாட்டி சபையாகிய என்னையும் உங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் அந்த கனியான வீட்டில் கலந்து கொள்ள, ஆனால் தேவன் அழைச்சிருக்கிறார். நீங்கள் நானும் போகலாம் போகலாம், ஆனால் அதுக்கான ஆயத்தங்கள் அதுக்கான ரெடியா நாங்க போகலாம். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கணும், கோலிங் இருக்கணும், அதே நேரம் ஆயத்தம் இருக்கணும். தேவன் சொல்ல அழைப்புகள், கல்யாண விருந்து கூடிய உடுப்புகள், ரட்சிப்பு உடுப்புகள் எல்லாம் எல்லாம் போட்டாதான் கல்யாண விருந்துக்குள்ள போகலாம். அங்கு அது இல்லாட்டி இப்படி தள்ளி விட்டுருவாங்க. அது இல்லாது செக்யூரிட்டி விட மாட்டான். உள்ளுக்குள்ள போறது விட மாட்டா. செக்யூரிட்டி வெளியில விட்டுருவான். நீ சரியான குவாலிஃபைட் இல்ல, யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் திஸ் வெடிங். ரோயல் வெடிங் லண்டன் நடக்குது. அந்த வெடிங்கு போறது எல்லாரும் கூப்பிட மாட்டாங்களாம். எனக்கு போக விருப்பம் தான், கூப்பிட மாட்டாங்க. ரோயல் வெடிங்கு போறாக்களுக்கு எப்படி தெரியா போவாங்க? ரோயல் வெடிங் போறாக்கள் சர்டன் பீப்புள் அவங்க குறிப்பிட்ட மாதிரி உடுப்பு போட்டு அவங்களுக்கு சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ரோயல் வெடிங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த வெடிங்கு எல்லாரும் போயிடாது. குறிப்பிட்ட ஆக்கள், குறிப்பிட்ட வெடிங், குறிப்பிட்ட ஆக்கள், குறிப்பிட்ட உடுப்புகள், அதுகள் சரிய ரெகுலேஷன் நிறைய இருக்கு உலகத்தில். ஆண்டவர் பரம அழைப்புக்கு கல்யாணம் இருந்த எவ்வளவு ரெகுலேஷன் வச்சிருக்கா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னையும் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சபையாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கோம். ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுகிறார். ஆயத்தப்படுவோம். கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். எத்தனையோ கேட்டு கேட்டு நாங்கள் இன்றைக்கு நீங்க முடிவெடுத்து பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியம் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஆண்டவரை கவனித்து பாருங்க. அதுதான் இந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தேவன் அழைத்திருக்காருன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசுவை கவனித்து பார்த்தால்தான் அவருடைய சாயல் எப்படியா இருக்கிறது, எப்படி நாம் ஒப்பாக நாம் மாறலாம், எப்படி அவரை போல் மாற அவருடைய வீட்டில் நாம் பங்குள்ளலாம் என்று சொல்லி நமக்கு தெரிய வரும். எப்பொழுது சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, அவருடைய வாசிகளுக்கு நாம் கீழ்படும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அதுக்கு நாம் பங்குள்ளவனாக மாறலாம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அழைப்பு பரம அழைப்பு பாருங்க. பரம அழைப்பு ஒரே சபையில் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? பத்து கன்னிகள் ஒரே சபையில் இருந்தாங்க. அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. எல்லாம் இருந்தது. தீபட்டி இருந்தது. எல்லாம் இருந்த விளக்கு இருந்தது. எல்லாம் இருந்தது. எண்ணெய் எல்லாம் இருந்தது. ஆனா இட்ஸ் நாட் ரெடி. எண்ணெய் இல்ல, ஆயத்தம் இல்ல, அபிஷேகம் இல்ல, எண்ணெய் இல்ல. பத்து பேர் டு லேட். பாப்பம் பிறகு பாப்பம். இப்ப நம்ம எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப எனக்கு இந்த குடும்ப காரியங்கள் இருக்கு, இந்த பிள்ளைகிற காரியங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கு எனக்கு இருக்கு. இப்ப எனக்கு நேரம் இல்ல. பாப்பம். நான் வந்து போறேன், சபைக்கு வந்து போவோம். இப்ப நான் இப்ப ரெடி ஆகிறதுக்கு டைம் இல்ல. ஆண்டு சொன்னார், இதோ திருடம் விதமா வருகிறேன். ஹல்லேலூயா. டக்குன்னு வருவார் ஆண்டவர். வந்துட்டு போய் ஆண்டவர் எங்களுக்கும் திறக்கணும், உங்களுக்காக ஊழியம் செய்த ஆண்டவரே, உங்களுக்காக நாங்க பாட்டு படிச்ச ஆண்டவர், நான் ஒழுங்கா ஞாயிறு ஆதரணைக்கு வந்தோம்ப்பா, காணிக்கப்பட்ட தசமம் எல்லாம் போட்ட ஆண்டவரை கதா எவ்வளவு செய்திருக்கிறோம், திறங்க, உங்களை நான் அறியேன். இது ஒரு மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு ஒரு இதை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு கடின கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும்படி நாம் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக வேண்டி நாம ஆயத்தமா இருக்கணும். அநேக காரியம் இது நட்கிரிகைகளை நான் என்ன ஆண்டு சபையில நட்கிரிகளின் ஆண்டு சொல்லி ஆவியானவர் பிரேரணப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவினை ஆயத்தத்தோடு நற்கிரிகளின் செய்ய நீ பழகிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபையில என்ன இல்ல, இந்த சபையில என்ன என்ன ஒரு காரியம் குறைவா இருக்கு, என்ன இல்ல, பேன் இல்ல, என்ன இல்ல, பேன் இல்ல. அது ஆண்டவரா மேல நிப்பாட்டி வச்சிருக்காரு. ஆமே எத்தனை பேர் லைசன்ஸ் இருக்குது, எத்தனை பேர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு கார் வாங்கி உங்களுக்கு ஓடையிலாதா, லைசன்ஸ் இருக்குது, காசு இருக்குது. ஏன் நீ ஒரு முடிவெடுத்து நீ ஆண்டவருக்கு சொல்லி ஓடக்கூடாது? எத்தனை பேர் காசு இருக்குது லைசன்ஸ் இல்ல, எத்தனை பேர் லைசன்ஸ் காசு இல்ல, ரெண்டு பேர் இருக்குது, ஏன் நீங்க செய்யக்கூடாது? இது டைம், இட்ஸ் டைம். அடுத்தவங்களை வேன் வாங்கிட்டு நீ ஓட தவறு சொல்லிடுறா, ரெண்டு வேன் வரும், மூன்று பேர் மார்க்கும் தெரியாது, நீங்க உங்க சார நீங்க வச்சுக்கணும்னு சொல்லிடுவார். இது நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீ பாவிச்சு நற்கிரியலை ஆண்டுல உன்னுடைய பணத்தை உன்னுடைய நேரத்தை எல்லாம் ஆண்டவர்கா ஓடு ஆத்மாக்கள் ஏற்றி உறக்கு. ஹலேலூயா. அநேக சரியல் மிஸ் ஆகிருக்குது, வேன் இருந்தா இந்த வேலை நிரம்பி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் செய்யக்கூடாது? ஆவியானவர் சபைகளை சொல்லுறதை காதுள்ளவர் கேட்க கடவுள். ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் நம்மளை, ஹாலேலூயா. ஆகவே நீ அன்பு கூறவனும் சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். பரம அழைப்பு பாருங்க, ஹாலேலூயா. ஆவியாகமம் 12 அதிகாரத்துல நாம பாக்கிறோம் அழைப்பை குறித்து பார்க்கக்குள்ள, நாம் ஆபிரகாமை நாம் பார்க்கும்பொழுதுதான் அங்க நமக்கு 12 அதிகாரம் 1 வசனத்துல 4 வசனம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் திரும்பவும் நாம் வாசிப்போம். ஹாலேலூயா.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட
போனான். ஹல்லேலூயா. ஆமே. நாங்க பாக்கிறோம் பாருங்க, அநேக காரியங்களை விட வேண்டியிருந்தது. வீடு, இனம், எல்லாரையும் விட்டுட்டு வா, உங்களுடைய தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் காண்பிங்க தேசத்துக்கு போ. இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்மளை அழைக்கிறார். நாங்க இன்றைக்கு தொழில இருக்கக்குள்ள நான் பார்த்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் 29 வசனம்.
அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் கொடுத்த அழைப்பு என்ன? உன் தேசத்தையும் உலகத்தையும் உன் வீட்டையும் உனக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காம்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்றைக்கு பேதுரு கேட்கிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டேமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுருவையும் ஆண்டவர் கூப்பிடுறார், என் பின்னே வாருங்க உங்களை மனசிலே பிடிக்கிறவர்களாக்குவேன். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்ன கிடைக்குமா எல்லாத்தையும் விட்டா? ஆண்டவர், நீ இந்த பூமியில என்னுடைய ராஜ்யத்துக்காகவும் சுஷியத்துக்காக எதையெல்லாம் விடுகிறையோ அது இம்மையிலே துன்பங்களிட கூட நூறத்தனையாக உனக்கு வீடு, உனக்கு பிள்ளைகள், நிலங்கள், மறுமையிலே நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும். மெய்யாக உனக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்ட சொல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய அழைப்புக்கு நாம் விட வேண்டிய காரியங்களை நாம் விட்டால் இந்த பூமியிலே தேவன் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல நித்திய ஜீவன் கிடைக்கும். அன்றைக்கு ஆபிரகாம் அழைத்த பொழுது அவன் என்னத்தை யோசிக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆபிரகாம் எபிரேயர் 11 அதிகாரம் 8-10 மட்டும் பாத்தீங்க, எபிரேயர் 11:8-10 மட்டும்.
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவந்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு
அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பூமியில இருவார். அந்த தேவன் கட்டியிருக்கிற வீடுகள் அத்திப்படத்துக்காக காத்து அந்த விசுவாசத்தினாலே அவருடைய நோக்கம் எல்லாம் பரலோகத்தை குறிச்சுதான் இருந்த பாருங்க. ஆண்டவர் தன்னுடைய அழைப்பை குறிச்சுதான் அவனுடைய நோக்கம் இருந்தது. அதே அந்த விசுவாசத்தினாலே அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டான் பாருங்க. ஈசாக்க கூட கீழ் பண்ணி அவன் ஒப்பு கொடுத்துட்டான். அந்த விசுவாசம் இன்றைக்கு நீங்களும் தேவனை நம்ம நித்திய ஜீவனுக்காக பரலோகத்துக்காக தேவன் அழைச்சிருக்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனை எல்லாம் அதுதான் நோக்கி இருக்கணும். எகிப்து இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது கானான் தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன் சொல்லி அழைத்துக் கொண்டு போறார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை அந்த ஜனங்கள் விசுவாசிகள் தேவன் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் கொண்டு போவார். அந்த இடையில நடக்கிற காரியங்களை சோர்ந்து போறார்கள். அவர்கள் அவிசுவாசப்படுகிறார்கள், அங்கேயே மறிச்சு போறார்கள். ரெண்டு பேரையும் அந்த பயனட்டு அந்த இளம் சந்தையின் தர மற்ற எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க. அக்கறைக்கு போவோம் பாருங்கள் ஏசு சொன்னக்குள்ள. அப்ப ஆண்டவருடைய அழைப்பு கோலிங் நமக்கு என்னத்தை சொல்லி நம்ம அழைக்கிறான்னு சொன்னா அதையே நாம் கருத்து வச்சுக்கணும். இடையில வருகிற காரியங்கள் அதான் துன்பங்களோடு கூட நமக்கு தேவனை எல்லாத்தையும் நாம் விட்டுட்டு வரக்குள்ள துன்பங்கள் வரும். தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டு ஒரு போராட்டத்துக்கு போகும்போது இடையில காத்து வரும், புயல் வரும், கஷ்டங்கள் வரும், இறுக்கங்கள் வரும் தான் போகிறது. ஆனா கொண்டு போய் சேர்ப்பார் ஆண்டவர், கொண்டு போய் சேர்ப்பார். அந்த விசுவாசத்தை நீ விட்டுறக்கூடாது. இந்த இடையில வருகிற இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளும் பாடுகள் மத்தியால் நான் கலந்து போகணும்னு சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. ஹலேலூயா. ஆகவே இந்த அழைப்பில நீங்களும் நாம் உறுதியாக இருக்கணும். ஹலேலூயா. இந்த அழைப்பில் நமக்கு உறுதியாக இருக்கணும். இந்த அழைப்பில உறுதியா இருக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில வருகிற நூறத்தனையான பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அதான் வேதவன் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் போர் இடங்கள் எல்லாம் கூடாரம் போட்டு ஆண்டவரை தொழுது கொண்டான், அவனுக்கு யுத்தத்திலே வெற்றி கொண்டா, எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாத்தினாரா இல்லையா? அவர் எல்லாரும் தேவன் நன்மையாக மாத்தினார் எல்லாவற்றையும். அவன் சோதிக்கப்பட்ட பொழுது அவன் டெஸ்ட் பண்ணப்பட்டு கூட அவன் தேவன் அதை நன்மையாக மாற்றினான். திரும்ப ஈசாக்கை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். அப்படித்தான் நமக்கு நடக்குங்க. நீங்க அப்படியாக நீங்க இருக்கணும். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு எனக்கு சொன்ன காரியம், அன்றைக்கு நான் கேள்வி சொன்ன காரியம், நம்மளை ஒரு திறந்த புத்தகம் போல ஓபன் பண்ணுங்க. ஹார்ட், ஓபன் யுவர் ஹார்ட், ஓபன் யுவர் ஹார்ட். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விழுறவன் இரக்கம் பெறுவான். மறைக்காத, மறைக்காத, மறைச்சி மறைச்சி ஒளிச்சு ஒளிச்சு வைக்காத காலம் அல்ல. ஓபன் யுவர் ஹார்ட். ஆண்டவருக்கு முன்பாக எல்லாத்தையும் திறந்து ஆண்டவருடைய எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணி தேவனுக்கு முன்பாக நீ ஒப்புரவாகும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற்றுவானே. ஆவியானவர் தேவன் நிரப்பி நடத்துவார். ஹல்லேலூயா. ஓபன் யுவர் ஹார்ட், டாக் டு யுவர் பாஸ்டர். பாஸ்டர் சபைக்கு போதர் தந்திருக்கார், போதர் குடும்பம் தந்திருக்கார். ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் டெல் எவ்ரிதிங். ஆண்டவரே தேவனுக்காக பாஸ்டர், நான் உங்களுக்கு தேவனுக்கான ஊழியம் செய்ய விரும்புகிறேன், இந்த காரியம் செய்ய விரும்புகிறேன், இந்த காரியம் வாழ்க்கையில பாடா இருக்கு, இந்த காரியம் நெருக்கமா இருக்கிறது. ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் டெல் எவ்ரிதிங். அப்பொழுது உன்னுடைய ஆத்மா ஃப்ரீ ஆகும், உன்னுடைய ஆவி ஃப்ரீ ஆகும். அல்லது நீ கட்டப்பட்டிருப்பாய், நீ ஒடுக்கப்பட்டிருப்பாய், நீ பயந்து போயிருப்பாய், நீ அடிமைத்தனமாயிருப்பாய். பிசாசானவன் அவைகளை உன்னை கட்டி வைத்திருக்கிற அநேக காரியங்கள். விடுதலையாக வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இல்லையா? ஏன் அப்படி நான் சந்தோஷமா நான் வாழக்கூடாது? தேவன் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறுகிய மனப்பானையை விட்டு வெளியே வாங்க. கட்டப்பட்ட குறுகிய மன வட்டத்தை போட்டு விட்டு வெளியே வாங்க. ஆண்டவர் நம்மளை சுயாதீனத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தை அப்பா பிதாவின் கூப்பிடத்தன புத்திர சுயாதீனத்தின் ஆவியை தந்து நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவர் இப்படியான அழைப்பு, ஆபிரகாமை போல ஒரு அழைப்பு. ஆபிரகாமை அழைத்த தேவன் உடனடியாக அழைத்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுவார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஒரு கவனன் உடன்படிக்கை. தேவன் என்னோட கூட உடன்படி ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார், ஞானஸ்நானத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கார். ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க, வெளியே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, நோய் வரும்பொழுது, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவரே என்னோட உடம்படிக்கை பண்ணிக்கிறீங்க, நான் உங்க கட்டளைக்கு நான் கீழ்ப்பணிந்திருக்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு நன்மையா நீங்க செய்ய தரணும் சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் சத்தத்தை கட்டு நமக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் உடம்படிக்கை பண்ணிருக்கேன் என்னோட கூட. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினபடியால ஆபிரகாமே ஆண்டவர் அநேக காரியங்கள் இருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோட உங்களை உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அப்ப ஞானஸ்நானம் வந்து ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை தெரியுமா? உடன்படிக்கை நாட்டுக்கு நாள் உடன்படிக்கை பண்ணுவாங்க, தலைவர்கள் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியாக, ஒரு ஆள் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு உதவி செய்வார், இவர் கஷ்டப்படும் இவர் வந்து உதவி செய்வார், அவருக்கு உதவியா உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணிக் கொள்வார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற கட்டுகளிலிருந்து மக்களை விடுதலை பண்ணும் பொருட்டாக தேவன் நம்மளோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆபிரகாம் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை பண்ணினார்? அவன் தன் விருத்தசேசனத்தின் மூலமாக ஆண்ட உடன்படிக்கை பண்ணினார். நீ இந்த கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடும்போது அவன் உடனடியாக நீங்க வாசிங்கன்னு சொன்னா அவன் உடனடியாக கீழ்படினான். 23 ஆதியாகமம் 17 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:23.
அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோளின் மாம்சத்தை
அன்னாலில் தானே வாரகிரம் இல்ல அண்டைக்கு உடனே செய், உடனே கீழ்படுகிறான் பாருங்க. அதான் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கை அவன் கீழ்படுகிறான். நமக்கு கீழ்படுகிறது எவ்வளவு நாள் எடுக்குது அப்பா? ஒரு காரியத்தை கீழ்படுகிறது எவ்வளவு டைம் எடுக்குது? பாப்போம், பிறகு பாப்போம், பிறகு செய்வோம். இப்ப இயலாது, அப்ப இயலாது, அதுக்கு வர இதுக்கு கணக்கு சாட்டு போக்களை சொல்லி அதுக்கு ஒரு வசனத்துக்கு கீழ்படுகிறதுக்கு, ஒரு கட்டளைக்கு கீழ்படுகிறதுக்கு, ஒரு ஞானஸ்தானத்துக்கு கீழ்படுகிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குது? ஏன்னா விசுவாசின் தந்தை என்று சொல்லப்பட்டான் தெரியுமா? ஆபிரகாம் தி பியூட்டி. அந்நாளை தானே எனக்கு அந்த வசனம் நல்லா பிடிச்சது. ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு உடன்படிக்கை பண்ணின. யோவு சொல்றார், என் கண்களோடு உடன்படிக்கையை பண்ணின நான். யோவு தன்னுடைய கண்களோடு உடன்படிக்கை உடன் கண்ணியை என் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? இஸ் எ கவனன்ட். யோப் அவன் உத்தமன் சர்மான் தேவனுக்கு பயந்து சொல்லாத மனுஷன், எவ்வளவு பாடல்களுக்குள்ள போன மனுஷன், தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே புது உடன்படிக்கையை நம்மளோடு செய்தார். ஹல்லேலூயா. மத்தேயு 26:28, மார்க்கு 14:24, லூக்கா 22:22, 1 கொரிந்தியர் 11:25 இன்றைக்கு நாங்கள் திருவிருந்து ஆராயணை எல்லாம் அதைத்தான் நாம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இது என் புது உடன்படிக்கையுடைய ரத்த என் புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தினாலே சிந்தி புது உடன்படிக்கை செய்திருக்கார் நம்மளோட கூட. ஹல்லேலூயா. அதனால தைரியமாய் அவருடைய கிருபாசனத்திற்கு சென்று நாம் தேவனை நாம் தொழுது கொள்றதுக்கு தேவன் புதிய வாசலை நமக்கு திறந்து வந்திருக்கிறார். ஆகவே அழைப்பு தந்த தேவன் உடன்படிக்கை உடனடியாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அழைப்பு கொடுத்த தேவன் அவனோட உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு நிறைவேற்றுறதுக்குரிய கிருபையும் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து தேவன் நம்மளை உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவேற்றக்கூடிய கிருவி உங்களுக்கு தருவார். 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9.
நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும்
இருக்கிறீர்கள். அப்ப நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவன் நமக்கு தந்திருக்கிற தகுதி என்ன? நமக்கு தேவன் தந்திருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? நாம யாரு தேவனுக்குள்ள என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. நாம யாராம்? நம்முடைய அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இப்படியான ஸ்டேட்டஸ்களையும் இப்படியான தகுதிகளையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தில் அழைப்பில் நமக்கு தந்திருக்காரு. எனக்கு முன்னாக்கும் தன்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்த பிள்ளைகள், என்னுடைய சொந்த மகள், என்னுடைய சொந்த மகன் என்று சொல்லி அந்த பரிசுத்த தேவன் என்னை இவங்களை உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறது நாள். ஆனால் நாமளோ அந்த உரிமைக்கும் அந்த சொந்தத்துக்கும் நான் விலகி வேணாம் என்று சொல்லி விலகி கொண்டு நாங்கள் போறோம். அந்த தகப்பனை கீழ்படி எங்களுக்கு விருப்பமில்லை, அநேக காரியங்கள் நான் விட்டு போகிறோம். ஆகவே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து அழைப்பை தந்திருக்க உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது நேரம் அவருடைய வேலையை செய்யும்படியா நம்ம அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னவாம்? அவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி அன்பு கூற வேண்டும். புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். அப்ப சகலவன் நமக்கு தேவன் நமக்கு செய்த காரியங்களை நாம் சாட்சியாக நாம் சொல்ல வேண்டும். தேவன் செய்த காரியம். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 17:14 எப்படி அழைக்கப்பட்டவர் எழுத்து வாசிங்க. நாம் அழைக்கப்பட்டவர் எப்படி இருப்போம் சொல்லி வெளிப்படுத்தல் 17:14, வெளிப்படுத்தல் 19:9.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயித்தார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
நாம் ஒரு கால் நுறுநேரம் நம் பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கும் பொழுது நாம் யாராம்?
அவரோடு கூட இருப்பவர்கள். நாம் அழைக்கப்பட்டு அவரோட கூட இருக்கிறது அழைக்கப்பட்டிருக்கோம். அவரோடு கூட இருக்கும்படியாக அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு நாள் நான் அவரோட கூட தான் இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்த 19:9 சொல்லப்பட்டது. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்னு சொல்லி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட கூட இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட கூட இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோட கல்யாண விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டோன்ட் மிஸ் இட். நான் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே தீர்மானத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா, நான் பார்க்க முடியுன்னா, ஒரு குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் இருக்க அன்பு அழைக்கப்பட்டிருக்கோம். அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவும் அடக்கிறது. முதலாவது தீர்மானத்தை பார்த்தோம். உடம்படிக்கை தீர்மானத்தை அழைத்த தேவன், அழைக்க தேவன் உடம்படிக்கை பண்ணினார். ஆனால் இப்பொழுது அன்பு கூறுவர்களுக்கு சகல. அப்ப எப்படி அன்பு கூறு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் சொன்னால் என்ன? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் சொன்னா என்ன? எப்படி அன்பு கூறுகிறது? அன்பு கூறுனா சொன்ன அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதா அவரிடத்தில் அன்பு கூறு சொல்லி யோகாவில் எழுதப்பட்டது. யோகாவில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் தேவத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறது அவரிடத்தில் அன்பு கூறுவது. எப்படி அன்பு கூறலாம் என்று சொன்னா, முதலாவது அவரை பிரியப்படுத்தலாம். அவருடைய கற்பனை அப்ப கற்பனை கை கொள்ளு சொன்னா அவரை நாங்கள் பிரியப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திரும்பவும் நான் ஞானஸ்தானத்துக்கு நான் வருகிறேன். ஹல்லேலூயா. என்னன்னு சொன்னா, நம் ஞானஸ்தானத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்து அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தார். உடனே வந்த சத்தம் என்ன? இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தன்னுடைய குமாரனுக்கு சொல்ல காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் கீழ்படியும் போது அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே உங்களுடைய கற்பனை கை கொள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுவாமா? ஹல்லேலூயா. அடுத்தது வந்து கற்பனை. லூக்கா 10:25 பாப்போமா. லூக்கா 10:25.
அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு வளத்தோடும் உன் முழு சிந்தியோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது
பிழைப்பாய் என்றார். ஹல்லேலூயா. நியாயஸ்தானத்தில் வந்து கேட்கிறாரு சோதிக்கும்படி, நித்திய இவனை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நியாயஸ்தாஸ்திரி அவருக்கு வேத வேத திருமணம் எல்லாம் தெரியும், பைபிள் ஃபுல்லா தெரியும், வசனம் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆனா ஆண்டவரை சோதிக்கும்படியாக, ஆண்டவர் டெஸ்ட் பண்ணும்படியாக எல்லா வசனம் அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தது, கற்பனை எல்லாம் தெரிந்திருந்தது. ஆனா சோதிக்கும்படியாக வந்து கேட்கிறான், ஆண்டவர் என்ன நான் செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? அவர் அதுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை என்ன எழுதியிருக்கிறது, வாசித்திருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து. எப்படி நாம் அன்பு கூறணுமா? முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலம், முழு சிந்தை, முழு இருதயம், எல்லாம் முழுசு முழுசா முழுசு என்ன கொடுக்கணும்? முழு பூசணிக்காய் சோத்துட்டு மறைக்கிற மாதிரி மறைக்காம என்ன செய்யணும்? முழுசு முழுசா இருதயத்தை முழுசு முழுசா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். மாமேன். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும் ஆமேன். முழு இருதயத்தோடும் முழுசா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க முழுசா நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க முழுசா கொடுக்கல. என்ன கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுத்துருக்கேன், இன்னும் இடம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தில் இன்னும் வேற வேற காரியங்களுக்கு இன்னும் இடம் இருக்கிறது. நீ முழுசா அன்பு கூறணும். இதுதான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்றது. அரவரவாசி அரவாசி இயேசுவுக்கு, அரவாசி உலகத்துக்கு, அரவாசி இயேசுவுக்கு, அறவாசி மற்ற காரியங்களுக்கு, ஒரு 60% இயேசுவுக்கு, 40% வேற காரியங்களுக்கு. இங்க வந்து நாம் ஆராயித்துக் கொண்டிருக்கும் பொழுது முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்கிறோமா? ஒரு ரெண்டு ஒரு பாட்டுக்கு முழு இருதயம், ரெண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டுக்கு வீட்டை போயிடும், மூன்றாவது பாட்டு சொல்லாங்க இந்தியா போய் அப்படி, நாலாவது பாட்டு அஞ்சாவது பாட்டு வேசி பண்ணக்குள்ள முடிய வேசி புனிய கிட்ட இங்கே இல்லை ஒருத்தர் அங்க போயிடும். அப்படியே உலகம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு வந்து கடைசியா பாசம் வந்தோடனே திரும்ப வரும் அந்த இடத்துக்கு. இருதயம் என் ஜனங்களோ வாயினாலே இருதயமோ தூரமா இருக்கு, எங்க இருக்கு தூரமா இருக்கு, இருதயம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இருதயம் கனடாவில், ஒரு இதயம் கனடாவில் இருக்கு, ஒரு இதயம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஒரு இதயம் சுவிட்சர்லாண்ட்ல இருக்குது, ஒரு இதயம் லண்டன்ல இருக்குது, இப்படியா இருதயம் எல்லாம் இங்கு இருக்குது, இங்கே வாய் பாடிக்கொண்டிருக்கு. ஆனால் என் ஜனங்கள் வாயினாலே துதிக்கிறார்கள், இருதயமும் தூரமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது, அமைச்சால் மருமகள் சொந்த கதாக்கள் அவங்க இவங்களை தெளிமடிக்கிறான், காலையில காய்ச்சது நேற்று காய்ச்சது அதெல்லாம் ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து நிற்கும். அப்ப இதுவேமோ தூரமா விலை இருக்கிறது. அப்ப அப்ப முழு இதயத்தில் நாங்கள் அன்பு கூறுறோமா? இல்ல இல்ல. அப்ப நீங்க அன்பு கூறணும் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்ட கூட முழு இதயத்தோடு அன்பு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து இருக்கிறோம். ஆனால் அது சொல்ல அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது. சரி, இப்ப நாம இங்குதான் நற்கிரியல் நாம் பார்க்கிறோம், இங்குதான் நான் நற்கிரிகளை பார்க்கிறோம், இங்குதான் நல்ல செயலை நாம் பார்க்கிறோம். புறனிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொன்னா எப்படி நாம் அன்பு கூறலாம் சொன்னா, நற்செய்தி மூலமாக நற்கிரிகள் மூலமாக நான் அன்பு கூறலாம். ஹல்லேலூயா. நாம் நற்கிரிகள் செய்யும் பொழுதுதான் புறத்தில் அன்பு கூறுறோம். ஒருத்தன் பசியா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உனக்கு சாப்பாடு தருவார், உனக்கு எல்லாம் செய்வார், நாங்க ஜெபம் பண்ணுறோம் சொல்லிட்டு வந்தா சரியா? அவ்வளவு சரியா? அது சொல்ல வறட்டு ஜெபமா இருக்கு. பசங்களுக்கு என்ன சொல்றாரு, இலங்கைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், இலங்கைக்காக நாங்க ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிட்டு விட்டா சரியா? வெள்ளம் வருதுன்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணணும், வெள்ளம் மட்டும் சரியா? யுத்தம் வந்து ஜெபம் பண்ண சரியா? நான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கொடுக்கற சாவியம் நான் சொல்லி அறிந்திருக்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், நீங்க நல்ல ஊழியத்தை கொடுக்குறீங்க, விதவைகளுக்கு நல்ல உதவி செய்யறீங்க, கத்திரங்கள் நிறைய ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே நாம புறத்தில் அன்பு கூறுறேன்னு சொன்னா எப்படி? நாம அவர்களை நாம் விசாரிக்கும் பொழுது திக்கட்டவர்கள் விதவைகளுடைய தேவன். ஹல்லேலூயா. விதவைகளும் திக்கட்டும் படுகிற ஒவ்வொருத்தரும் அவனை விசாரிக்கிறது, உலகத்தால் கரையவராதபடி தன்னை காத்துக் கொள்கிறது தேவனுக்கு உண்பாக சுத்தமான மாசிலா சுத்தமான பகுதி. அப்ப விதவைகளுக்கு படுகிற விதவைகளுக்கு ஒரு உபத்திரம் இருக்கு, டிக்கெட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உபத்திரம் இருக்கு, நமக்கு ஒரு உபத்திர பாடுகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அவர்களுடைய உபத்திரத்தை நாம் அவங்களை விசாரிக்கணும், அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும். இந்த நற்கிரியை நான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆகவே வேன் இல்லாதாக்கள் ஆகவே கார் ஓடணும் என்ன? ஹல்லேலூயா. அதுக்காக வேண்டிதான் தேவன் நற்கிரியை ஆண்டுல வேனை இல்லாம வச்சிருக்கிறார். ஆகவே வாரகிழமையிலிருந்து நீங்க கார் ஓட உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆகவே நாம இந்த நாங்க பாக்குறோம், புறனிடத்தில் அன்பு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல புறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம நற்கிரிகளின் மூலமாக நான் அன்பு கூறலாம். சரி, நாம் இன்னொரு காரியத்தை ஆண்டு சொன்ன ஒரு ஓமையை நாங்க பார்த்து முடிக்கலாம். நான் யோசிக்கிறேன், நீங்க பாருங்க. அப்ப அவன் தன்னை நீதிமான் என்று காட்டுறதுக்காக இவன் ஒன்றுமே செய்கிறாள் இல்லை, என்ன செய்யறல்ல இவனுக்கு நியாயபிரமாணம் எல்லாம் தெரியும், எல்லா கற்பனையும் தெரியும், எல்லா கட்டளையும் தெரியும், நம்மளை போல எல்லா வசனமும் தெரியும், எல்லா வார்த்தையும் கேட்கிறோம், எல்லா சத்தியத்தையும் கேட்கிறோம், கேட்டு 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 இருக்கிறோம், அப்படி செய்யாத எல்லா வசனமும் தெரியும், ஆனா செய்ய விருப்பம் இல்லை. ஆண்டவரை சோதிக்க உனக்கு அவன் கேட்கிறான், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி எனக்கு புறன் யார் யாரு அது? புறநிலத்தில் அன்பு கூறும் சொல்றீங்க இயேசுவே, நீ சொல்றீங்க பிறனத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் சொல்றீங்க, அது யாரு அந்த மனுஷன், யார் அந்த மனுஷன் என்று சொல்லி சொல்லக்குள்ளதான் ஆண்டவர் அந்த கதை சொல்றார். இயேசு சொல்லுங்க, 20-30 வாசிப்போமா.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை ஒறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றியூராய் விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை
பராமரித்தான். சரி, நாங்க இந்த ஓமை அணையன் நாம் கேட்டிருக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கோம். ஆனா திரும்ப நான் பார்க்க போற இந்த இடத்துல பாக்கிறோம், இந்த இடத்துல நாங்க 30-ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 30-ஆம் வசனத்தை நாங்க பார்க்கக்குள்ள இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிரயுத்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகை கள்ள. இது ஒரு ஒரு ஓமை அல்ல, இது ஒரு உண்மை சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஓமையாத சொல்லல, நடந்த ஒரு காரியத்தை ஆண்டு சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறவாறு அநேக கொள்ளையர்கள் அந்த இடத்துல செயல்பட்டு வந்தார்கள் நாங்க பாக்கிறோம். அந்த இடத்துல போற எல்லாரும் கொள்ளை அடிச்சு கொண்டிருந்தாங்க. அப்பொழுது தச்சேலாய் ஒரு ஆசாரி அந்த வழியா வந்து ஆறு வந்தார். அந்த இடத்துல ஒரு ஆசாரி அந்த இடத்துல வந்தார். சரி, நாமளும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா.
நம்ம ராஜாரியர்களாக, என்ன ராஜாக்களாக, ஆசாரியராக, லேவியராக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமளும் ஒரு ஆசாரியர் தான், நாங்களும் ஒரு ஆசாரியர் தான், நாங்களும் ஒரு லேவியர் தான், நாங்களும் ராஜாக்கள் தான். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த வழியே ஒரு ஆசாரியன் அந்த வழியே வருவார். இவன் ஆசாரியன் யாரு? ஆலய திருப்பணியில மனிதருடைய பாவங்களுக்காக பலிகிடுகிற ஒருத்தர். இவர் யாரு? இவர் ஆசாரியர் யாரு? ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் தேவ சந்நிதியிலிருந்து பரிந்து பேசி பலிகிடுகிற ஒரு ஊழியக்கார் ஆசாரியர். இவர் அந்த இடத்துல வர்றார். அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாராம்? பக்கமா விலகி போற. அவர் எங்க போறாரு? ஆலயத்துக்கு பலியிடுறதுக்கு போறாரு. என்ன செய்யறாரு? சேர்ச்சிக்கு போய் கொண்டிருக்காரு. விஜயமா சேர்ச்சிக்கு போய் கொண்டிருக்காரு. இன்றைக்கு சண்டே சர்வீஸ் இருக்கு. அவன் சேர்ச்சிக்கு போய் அங்க போய் தலையை காட்டி வந்து பாச தெளிமடிச்சு கேட்பாருன்றதுக்காக வேண்டி. சரிதானே? அல்லது கட்டாயம் நான் ஆலயத்துக்கு போயே ஆகணும். வழியில என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஆலயத்துக்கு நான் போய் ஆகணும் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கிழமை முழுவதும் நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை மட்டும் எத்தனை பேருக்கு நாம் நன்மை செய்திருக்கிறோம்? என்ன நன்மை செய்திருக்கிறோம்? எத்தனை காயப்பட்ட ஆளுக்கு நாம் காயம் கட்டியிருக்கிறோம்? எத்தனை வேதப்பட்ட ஆளுக்கு நாங்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பிரச்சனையான ஆக்களுக்கு நாங்கள் சமாதானம் சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் நாங்கள் சமாதானப்படுத்தியிருக்கிறோம்? எத்தனை ஏழைகளுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம்? எத்தனை விதைகளை நாம் தாங்கியிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்து ஆதரிக்க மட்டும் நாம் வந்திருக்கிறோம். இடையில அநேக காரியங்களை, இது ஆறு நாளும் அநேக காரியங்களை நாம் பாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். அநேக நன்மைகளை நாம் செய்யல, அநேக இடங்களை நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்யல, அநேக துக்கத்தோடு கூட இருந்து டெலிபோன் அடிச்சிருக்காங்க, அநேக தேவைகள் இருந்திருக்கு, அநேக செய்ய வேண்டிய காரியம் நான் எல்லாவற்றையும், அநேக என்னுடைய கடன் கேட்டிருக்காங்க, நான் கொடுக்கல, என்னை இருந்தது கஷ்டம் இருக்கும்போது நான் உதவி செய்யல, ஆனா பாஸ் பண்ணி வந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவருக்கு ஆராதனை வந்து வந்து நிற்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். காயப்பட்ட உள்ளங்கள் அநேகத்தை நான் பாஸ் பண்ணி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கிழமையை நான் செய்து கொண்டு வருகிறோம். அநேக வருடங்களாக நான் செய்து கொண்டு, அநேக மாதங்களாக, அநேக வருடங்களாக இதை நான் செய்து கொண்டு வருகிறோம். ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வந்து தேவனை அன்பு கூறுகிறேன், உண்மையில் அன்பு கூறுவேன், உண்மையில் அன்பு கூறுவேன். ஆனா காயப்பட்ட இடையில வழியிலே அங்கே அழுது கொண்டிருக்கிறான். 32 வசனம். உதவி செய்கிறவர் ஆலயத்தில் ஆசாரியனுக்கு உதவி செய்கிற லேவியர், ஆலயத்து பணிவிடை விளக்கு கொடுத்துறது, சமூக தொப்பங்கள் எடுத்து வைக்க டீக்கன்ஸ் வராங்க. இப்ப என்ன கூட உடன் ஊழியர்கள் வராங்க. இப்ப அவங்களும் தட்டி விட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கட்டி விட்டு வந்துட்டாங்க. நாம இன்றைக்கு இந்த உலகத்தில் நாங்க பார்ப்போம், சாத்தானாலும் அவருடைய தூதர்களாலும் உலகத்தாலும் தங்களை சுயேச்சினாலும் காயப்பட்டு நரகத்தை நோக்கி அநேகர் சென்று கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் வரைக்கும் தாண்டி வந்திருக்கிறோம்? எத்தனை வேலைத்தலங்களில் நீங்க சுவிசேஷம் வரைக்காம இருக்கிறீங்க? என்ன இன்னும் பக்கத்து வீட்டு பக்கத்துல வீடு இருக்கிறவனுக்கு இன்னும் நீங்க இயேசு பிட்டு சொல்லாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ காணுகிற அநேகரையா? இவனுக்கு இவன் சொன்னா கேட்க மாட்டான். இவன் என்ன குடிச்சு போட்டுக்கலாம், இவனோட போய் நாம என்ன தெரியும்? அவன் அவன வாழ்க்கையை பார்த்துட்டு போட்டு நாம நமக்கு என்ன எத்தனை பேர் தட்டி விட்டு கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தட்டி விட்டு வந்திருக்கிறான்? ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவர் அன்பு கூறணும் சொல்லி ஓடி வந்து நிக்கிறான். இங்க
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
நமது நேரம், நம்மள பொருட்களை நாம செலவழிக்கிறோமா? நட்கிரியில சிறந்த நல்ல சந்தர்ப்பங்க, நல்ல சந்தர்ப்பம். நாம் அஞ்சு திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை மட்டும் நான் தாராளமா நட்கிரியில் செய்யலாம். இந்த வருஷத்துல எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் பண்ண, எத்தனை காயப்பட்ட மக்களுக்கு நாம ஆறுதல் சொல்லலாம், நம்முடைய நேரத்தை நாம அதுக்காக பொருட்கள் நாம செலவழிக்கலாம். சுய வாகனத்தின் மேல் உங்க சொந்தக்காரர் எத்தனை பேர் ஓடுறீங்க ஊழியத்துக்காக? சொந்தக்கார் சொந்த வாகனத்தில் அவன் ஏற்றி கொண்டு போறான். ஆசாரிய நல்ல வாகனத்தில் வந்திருப்பாரு, லேவியர் நல்ல ஒரு வாகனத்தில் வந்திருப்பாரு, அவர் போஸ்டல் வந்திருப்பாரு, பிஎம்டபிள்யூ வந்திருப்பாரு, டீக்கன்சன்ஸ் வந்திருப்பாங்க,
எல்லாரும் நல்ல வாகனத்தில் வந்திருப்பாங்க. சமாரியன் எல்லாரும் வந்து பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போறாங்க. இவன் வந்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போறான். ஹல்லேலூயா. நம்முடைய பொருட்கள், நம்முடைய நேரங்கள் இந்த நற்கிரிய நாளில் தாராளமா நாம உதவி செய்வோம். ஹல்லேலூயா. நீங்க நல்லா செய்யறீங்க, ஆனா இன்னொன்னு செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா திராட்சை ரசம் எண்ணெய் ஆண்டவருடைய சத்தியத்தை அவனுக்கு சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால அவருடைய பாவங்களை கழுவப்பற அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனை அவன் அபிஷேகத்துக்குள்ள நடத்தி, ஹல்லேலூயா, அவனை தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி, இதெல்லாம் ஊழியம், இதெல்லாம் நற்கிரியைகள். ஆண்டரை பற்றி சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும், ஆண்டருடைய நற்செய்தியை பிடிச்சி சொல்லணும். சத்திரத்துக்கு கொண்டு எங்க கொண்டு வந்து போடணும்? சபையில கொண்டு பாசத்தை கையில ஒப்பு கொடுக்கணும். சபையில கொண்டு வந்து உங்களை சொந்த கார்ல போய் ஆத்து மாக்களை ஏற்றி சபைக்கு கொண்டு வந்து இறக்கி பாசத்தை கையில ஒப்பு கொடுத்துட்டு நாம் ஜெபம் பண்ணி நாம் கடன் செல்லும். சத்துல கொண்டு சேர்த்து என்ன எழுதி இருக்கிறது அதை வாசிப்போமா? 34.
கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை
பராமரித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பராமரிக்க வேண்டியவர்கள் சபையிலே பராமரிக்க வேண்டிய அநேக சபைக்கு வழியாவது இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் வெளியில் இருக்க, அவர்களை நான் இந்த தொழுவத்துக்குள் நான் கொண்டு வர வேண்டும். பராமரிக்கப்பட வேண்டிய ஆடுகள் வெளியிலே அநேகம் இருக்கிறது. அந்த ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்து சபையிலே பராமரிக்கப்பட வேண்டும். அவை செய்கிறது நாங்கள், நானும் நீங்களும் தான், நானும் நீங்களும் தான். அந்த ஆடுகள் காயப்பட்டிருக்கிறது, அநேக ஆடுகள் நோவப்பட்டிருக்கிறது, அநேகர் கஷ்டத்திலும் சமாதானம் இல்லாத நோய்களும் துன்பத்திலும் வேதனையிலும் அநேகர் கடந்து போகிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த இடத்திலே கொண்டு வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்திரத்துக்கு கொண்டு வந்து அவன் என்ன செய்தானா? பராமரித்தான். மறுநாளிலே அவன் புறப்படும் போல இரண்டு பணத்தை எடுத்து சத்திரக்காரங்கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு நான் அதை
தருவேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து திரும்ப வர போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபையில் ஊழியங்களுக்காக வேண்டி, ஆத்மாக்களை பராமரிக்கிறதுக்காக வேண்டி தாராளமாக தேவன் தன்னுடைய சபையை தேவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அதிகமா நாம் செலவழித்திருந்தால், ஒருவேளை நாம் நம்மளை மிஞ்சி நாம் செலவழித்திருந்தால், நாம் கத்திற்காக செலவழிக்காரிகள், திரும்ப வரும்போது நான் உனக்கு அதை நான் தருவேன். ஹல்லேலூயா. அவன் அவனுடைய கிரியைகளும் என்னுடைய கூட வருகிறது. நாம் எதுவாய் நாம் கத்திற்கான செலவழிக்கிறோம், எதெல்லாம் நான் நேரத்தை செலவழிக்கிறோம், நம்முடைய பணங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு திரும்ப தந்தை ஆவார். ஹல்லேலூயா. ஏழைக்கிறங்களும் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான், கடன் கொடுத்து திரும்ப அவனுக்கு கொடுப்பார்னு தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. இந்த நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா நற்கிரியில் செய்யறதுக்காக வேண்டி தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். நாம் தாராளமாக நாம் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆகவே வேதவசனங்கள் 8 ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறான்? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்களா? ஆகவே நாம தீர்மானம் முக்கியம், அழைப்பு முக்கியம். அதே நேரம் அவரிடத்தில் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதால் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:15.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
ஆண்டவர் சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் என்ன செய்யுமா?
வெளிச்சம்
கொடுக்கும். ஹல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்ப நானும் நீங்களும் நற்கிரியைகள் செய்யும்படியாக நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம தந்திருக்கிறோம். நீங்களும் நாங்கள் பிரைட்டா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, விளக்க கொளுத்தி வெளிச்சத்தை வச்சுட்டு என்னத்தான மூடி வைக்கிறோம்? மறக்க, வெளிச்சம் மறக்கூடாது. எங்களோட வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க முடியாதபடி நாம் அவரவர் சிலர் என்ன செய்யறோம் என்று சொன்னால், மரக்காலால மூடி வச்சிருக்கு. என்ன மூடி வச்சிருக்கு? மரக்காலால மூடி வச்சிருக்கு. நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, ஏன் நம்மளை வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்க கூடாது, ஏன் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு உதவ கூடாது. இன்னும் இடம் இருக்கு, இன்னும் இருக்கு. நான் பார்த்த கொஞ்சத்தில் உண்மை உள்ள பாருங்க, ஒரு தாளந்த வாங்கினவன் தான் பிரச்சனைக்குரியவன். அஞ்சு நிறைய கொடுத்தது, நிறைய கொடுத்துட்டாங்க பாருங்க, அஞ்சு கொடுத்தவன் அஞ்சு சம்பாதிச்சுட்டான், மூன்று சம்பாதி, ஒன்று வாங்கினவர் தான் பிரச்சனை. இந்த கொஞ்சம் வச்சிருக்காங்க பாருங்க, அஞ்சு சம்பாதிக்கிற லேசா, ஒன்று சம்பாதிக்கிற லேசா, ஒன்று சம்பாதிக்கிற லேசு, அஞ்சு கொடுத்துட்டாரு, அஞ்சு கொடுத்த அஞ்சு சம்பாதிச்சிட்டான், மூணு கொடுத்த ஒன்றை வச்சிருந்தவன் தான் அவனுக்கு தான் நேசி சம்பாதிக்க, ஒன்றை சம்பாதிச்சிருக்கலாம், அவன் தான் அதை மறைச்சு வச்சான், அதை தான் அதை மூடி வச்சான், அது வெளிச்சம் கொடுக்காத முடியாத படி. ஆகவே தேவன் நீங்க நினைக்க கூடாது நமக்கு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி, தந்ததுல தந்ததுல நாம பிரைட்டா நான் பிரகாசிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம், முழு இருதயம் முழு எல்லாத்தையும் முழுசா கொடுத்த ஒப்பு கொடுப்போம். இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் உங்கள்கிட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் செய்யறதுக்காக வேண்டி தேவன் உங்களை உற்சாகப்படுத்துறவரா இருக்கார், ஊக்கப்படுத்துறவரா இருக்கிறார். விளக்கை கொளுத்தி மரக்கலால் என்ன, அது என்ன மரக்கால், அஞ்சு காரியம் இருக்கு. நற்செயல்களை நற்கிரிகளை செய்ய தவறும் பொழுது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது, நீ அதை செய்யத்தக்கவுக்கு செய்யாம இருந்தால் அது உனக்கு பாவம். நாங்க பாவம் செய்யறது, நாங்க பாஸ்டர், நாங்க பரிசுத்தவான்கள், நாங்க பாவம் செய்யறது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நீ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவம். நமக்கு நல்ல திராணி இருக்கு, பேங்க்ல நல்ல காசு இருக்கிறது, 13,700 யூரோ இருக்கிறது, இன்னொரு 300 யூரோ சேர்த்தா 12,000 யூரோ வரணும். ஆகவே எனக்கு இன்னொரு 100 யூரோ தேவைன்னு சொன்னா நான் என்ன சொன்னா, 100 யூரோ கடன் வாங்கி செலவழிக்கிறது வழியே அந்த 15,700 யூரோவில் 100 யூரோ எடுக்கிறது, ஏன்னா 300 யூரோ சேர்த்து 12,000 யூரோ எடுத்து அடுத்த முறை பார்க்கணும், ஓகே 12,000 யூரோ ஓகே வந்துருக்கு சந்தோஷம். அடுத்த முறை என்ன செய்யணும், 12,500 யூரோ அதை சேர்க்கறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறது, ஓகே வந்துட்டேன்னா சரி வராட்டி அதை சேர்க்கறதுக்கு டிரைவர். பேங்க்ல பணத்தை நாம கூட்டி 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 பாக்குறமே ஒழியே கத்தருடைய ராஜ்யத்தில் எவ்வளவு நான் கூட்டி கூட்டி பாக்குறோம்னு நான் யோசிக்கிறேன். நற்செயல்கள் செய்யறது தவறும் பொழுது நீ உன்னுடைய வெளிச்சத்தை மரக்காலால் நீ மூடி வைக்கிறாய். நற்செயல்கள் செய்யறதுக்கு நீ தவறும் பொழுது உன்னுடைய வெளிச்சத்தை, உன்னுடைய நற்கரிகளை நீ மரக்காலால் மூடி வைக்கிற, உன்னுடைய வெளிச்சம் தேவன் தந்த வெளிச்சத்தை நீயே, உன்னுடைய வெளிச்சத்தை நீயே மூடி வைக்கிறாய். தவறுகளை எதிர்த்து பேசாத போது நீதிமானை குற்றவாளியா தீர்க்கிறவனும் குற்றவாளியாய் நீதிமான தீர்க்கிறவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவர். நீதிமானை குற்றவாளியை, குற்றவாளியை நீதிமான தீர்க்கக்கூடாது, குற்றவாளியை குற்றவாளியை தீர், நீதிமான நீதிமான தீர். தவறுகளை எதிர்த்து பேசாத பொழுது நான் இந்த விஷயத்தை நிறைய எடுத்து நான் தவறி இருக்கிறேன், அதனால் இன்றைக்கு நான் பிரச்சனைப்படுற ஊழியர், அன்றைக்கு நான் விட்ட பிள்ளையாது. தவறுகளை எதிர்த்து பேசாத போது நான் வெளிச்சத்தை மரக்காலால் மூடி வைக்கிறேன். மற்றது பாவத்தினாலே கரைபடும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அப்படியே மங்கி போகிறது. ஹலேலூயா. பாவத்தினாலே கரைபடும் பொழுது, தீமையினாலே கரைபடும் பொழுது, சாத்தானாலே கரைபடும் பொழுது, உலகத்தாலே கரைபடும் பொழுது நம்முடைய வெளிச்சம் அப்படியே அடைந்து போகிற மங்கி எறி மூடப்படுகிறது. அடுத்த காரியம், நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பை தவறுவிடும் பொழுது என்ன செய்யறது, நற்செய்தி நற்செயல்கள் செய்கிற வாய்ப்பை நாம் தவறுவிடும் பொழுது நாம் மரக்காலால் நம்முடைய வெளிச்சத்தை நாம் மூடி வைக்கிறோம். ஹலேலூயா. சுவிசேஷத்தை சுவிசேஷத்தை எனக்கு அறியா இருந்தா எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமை. எவ்வளவு டியூட்டி இருக்கு, இது இஸ் மை டியூட்டி, இது என்னுடைய கடமை, இது என்னுடைய கடமை. எவ்வளவு டியூட்டி நான் செய்யணும், காலை எழும்பி வேலை போய் டியூட்டி நான் சரியா செய்யணும் சொல்லி. ஆனால் சுவிசேஷத்தை பெருசா இருந்தால் எனக்கு ஐயோ, இது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரா இருந்தாலும் அந்த நற்செய்தியை நீங்க சொல்லலாம், நற்கிரிகள் மூலம் இதை நீங்க செய்யா விடும் பொழுது தேவன் தந்த வெளிச்சத்தை நீங்க மூடி வைக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் பிரகாசிக்க முடியாதபடி அந்த சுவிசேஷத்தின் ஒளியானது, தேவன் தந்திருக்கிற சுவிசேஷத்தின் ஒளியானது மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க முடியாதபடி நீ அதை மூடி வைக்கிறாய். அது வெளிச்சம் கொடுக்காது. வெளிச்சம் கொடுக்க, வெளிச்சம் கொடுக்கிறதுக்காக தான் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக, அது அப்படியே உலக ராஜ்யத்துக்குரிய ராஜ்யம் வளரும்படியாக, தேவராஜ்யம் பெருகும்படியாக இந்த வெளிச்சம் கடந்து போக வேண்டும். அது மூடி வைக்கக்கூடியதுக்காக தரப்படவில்லை, அது வெளிச்சம் கொடுக்கும்படியாக தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை நாம் செய்யக்கூடாது. இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. உண்மைக்காக தைரியமாக நாம் நிற்காத போது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். உண்மைக்காக தைரியமா நாம கதைக்கலாம். ஹல்லேலூயா. உண்மைக்காக நான் தைரியமா நிக்காட்டி நாம அந்த வெளிச்சம் நம்மளை மூட உண்மை அது வெளிச்சமாக உதிக்கும். அப்பொழுது மரக்காலால் நாம் அதை மூடி நாம் வைக்கிறவளாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நாம கேட்ட வார்த்தைக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் அடுத்த கணம் வந்து கேட்டா சொல்லுவீங்களா என்ன மெசேஜ் என்று? ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு நடக்கும். நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றிருக்கிறார். அவர் தீர்மானத்தின்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தீர்மானம் தேவன் அவருடைய குமாரன் சாயலா இருப்பதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த காரியங்களை நாம் செய்ய 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 ஆண்டவர் வார்த்தைக்கு நம்மளை ஒப்புக் கொடுக்க ஒப்புக் கொடுக்க கற்பனைக்கு நாம் கீழ்படிய கீழ்படிய ஆவியானவர் உங்களை புதுப்பித்து புதுப்பித்து புது ஆவி புது அபிஷேகத்தை தந்து கொண்டிருப்பார். அன்றாடம் புது ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படுவீங்க. பழைய காரியங்களை வைத்துக் கொண்டு எவ்வளவு நாளைக்கு நான் காரியத்தை ஓட்டுறது? பழைய அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு நாளைக்கு நான் காரியத்தை ஓட்டுறதுக்கு? எப்பயோ நடந்த ஒரு அற்புதத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு நாளைக்கு காரியத்தை நாம் ஓட்டுறதுக்கு? அன்றாடம் காலையில் வரும் புதுக்கிருமி புது அபிஷேகம் புது எண்ணெய் அன்றாடம் தேவன் புது வழியில் நடத்தி புது ஆத்மாக்களை தருவார். தேவன் புது காரியங்கள் செய்து கொண்டே இருப்பார். தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீங்கன்னு சொன்னா சகலவும் நன்மை கெடுவார் நடக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வார்த்தை இந்த சத்தியம் இந்த வருஷம் இந்த நற்கிரியின் ஆண்டுல நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைவேறியாகும். நீங்க சாட்சியாக அவன் அனுப்புவார். ஹல்லேலூயா. எல்லாம் அழுந்திருப்பான் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.